இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே திருவருட்பயனிலே நான்காம் அதிகாரமாகிய அருளதிநிலை அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் பாடித்துள்ளது. முதல் மூன்று அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை முறையே பதி முதுநிலை, உயிர் அவை நிலை, இருள் மலநிலை என்ற தலைப்புகளின் கீழ் விளக்கமாக எடுத்துரைத்தார் நூலாசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. இந்த நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரத்திலே இருள் மலம், போன அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள் மலத்தினாலே பிரிக்கப்பட்ட உயிர்களை அதனின்றும் விடுவித்து முதலதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதியோடு இணைக்கக்கூடிய இந்த திருவருளை பற்றி விளக்கமாக சொல்கின்றார். அதே முதல் குரட்பாவிலே அருள்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்றியமையாது வேண்டப்படும் பொருள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எந்த பொருள் வேண்டப்படுகிறதோ அதைவிட தலையாய பொருள் இருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் திருவருள் வேண்டப்படுவதால் திருவருளிலும் தலையாய பொருள் இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தினார். அடுத்த குரட்பாவிலே ஏன் அவ்வாறு திருவருளுக்கு தலைமை கொடுத்தோம் என்றால், வேறு எந்த பெயர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அது திருவருள் அருளினால்தான் உண்டு. திருவருள் துணை செய்தால்தான் எந்த பெயரும் கிடைக்கும். எந்த வினையும் எதையும் அறிவதற்கும் செய்வதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் வியாபித்து நிற்பது போல, எந்த ஒரு அனுபவத்தை நாம் பெறுவதற்கும் அறிவதற்கும் திருவருள் துணை செய்ய வேண்டும். ஆகையினாலே திருவருளை விடவும் வேண்டப்படும் பொருள் வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்தார். அதை சாதிக்கும் முகமாக திருவருள் உணர்த்தினாரன்றி உயிர் அறிந்து கொள்ள முடியாது என்பதை சாதிக்கும் முகமாக, உடம்பிற்கு அறிவு கிடையாதது சடம், ஆகவே உடம்பு ஒன்றையும் அறியாது, உயிரும் தானாகவே அறியாது என்று கூறி, ஆகவே திருவருள் துணை செய்யாவிட்டால் யார்தான் எதைத்தான் அறிய முடியும் என்று நிறுவினார். அடுத்த குரட்பாவிலே இவ்வளவு சிறந்த திருவருள் உயிரோடு ஒற்றித்து நிற்கவும், உயிர்களோ தம்மோடு திருப்பின்றி நிற்கின்ற திருவருளை அனுபவிக்க கருதாது, உலக விடயங்களையே அனுபவிக்க முயல்கின்றன என்ற இறங்கத்தக்க நிலையினை சொல்லி, இதையே வருகின்ற குரட்பாக்களிலும் துணைவனை அறியாத வழிப்போக்கன் போலவும், உயிரை அறியாத ஐம்புரிகள் போலவும், தரையை அறியாமலேயே திரிபவர்கள் போலவும், மலையில் இருந்து கொண்டே மலைவளத்தை கெடுத்தவர் போலவும், இன்னொரு என்ன பிறர் போலவும், உயிர்கள் எல்லாம் வெள்ளத்துக்குள் இருந்து கொண்டே நாவற்றி நீர் தாகத்தினாலே தவிக்கின்ற பேதமை போல, வெளியிலே இருந்து கொண்டே இருளில் இருப்பதாக கருதி இடர்படுகின்ற பேதமை போல, திருவருளை உணரும் உபாயங்களை நாடாமல் உலகப்பற்றிலே கிடந்து உணர்கின்றன என்று கூறிய ஆசிரியர், நீ பார்க்க இருக்கின்ற ஒன்பதாவது உரட்பாவிலே, ஆகவே இந்த உலகப்பற்றில் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை சற்றே நிறுத்தி இங்கே யாம் கூறுகின்ற உபதேசத்தை மனம் கொள்ள கேட்க வேண்டும் என்று மிகப்பெரியதொரு உபதேசத்தினை அருளி செய்கின்றார். அந்த குரட்பா இன்றைய சிந்தனைக்குரியது. பரப்பமைந்து கேண்மின் இது பார்க்கடன்மேற் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் என்று அருளுகின்றார். பரப்பமைந்து கேண்மின் என்றால் பரபரப்பை நிறுத்திக் கொண்டு கேண்மின் கேளுங்கள். அதாவது பல சிந்தனைகளிலே இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை நாம் கேட்டோம் என்றால் அந்த விஷயம் நம்முடைய மனதிலே பதியாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நாம் சொன்ன அந்த விஷயம் அவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஞாபகமாக வைத்து செய்வார். அப்படி இல்லாமல் அதை காதளவிலே கேட்டுக்கொண்டு சென்றார் என்றால் அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பாரா என்பது சொல்ல முடியாது. ஆகையினாலே எல்லா விஷயங்களையும் விட மிக மேலான விஷயத்தை, அதாவது வேண்டப்படும் பொருள் எல்லாவற்றிலும் மேலான பொருளாகிய திருவருளை உணரும் முறைமையினை ஆசிரியர் இங்கே உபதேசிக்கின்றார். ஆகையினாலே பரபரப்பு சிறிதுமின்றி இந்த உபதேசத்தை கேளுங்கள் என்று தொடங்குகின்றார். பரப்பமைந்து கேண்மின் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், இது பார்க்கலன் மேற் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன். பார்க்கலன் என்றால் பால் இருக்கின்ற பாத்திரம். பூஞ்சை என்பது பூனைதான். பூனையை நூல்களிலே பூஞ்சை என்று சொல்வார்கள். பூனை எதன் மேல் இருக்கின்றது என்றால் பார்க்கலன் பால் இருக்கின்ற பாத்திரம் உரியில் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். அந்த காலத்தில் அந்த பால் இருக்கின்ற உரியிலே மேலதான் பூனை இருக்கின்றது. அப்போ அந்த பூனைக்கு அந்த பாலை பருகுவது எளிது. அதில் பால் இருப்பதை அறிந்து அதை உரிய முறையில் பருக நினைத்தால் பருகலாம். ஆனால் அந்த பூனை என்ன நினைக்கின்றது, பால் இருக்கின்ற உரியின் மேல் இருந்து கொண்டே அந்த பாலை சாப்பிட கருதாமல் நினைக்காமல் கரப்பருந்த நாடும் கடன். கரப்பு என்பது என்ன, என்றால் கரப்பான் பூச்சி. சுவற்றிலே கரப்பான் பூச்சி இருக்கின்றது. பாற்கடன் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது தான் இருக்கின்ற அந்த பாத்திரத்திலே பால் இருக்கின்றது, அதை எளிதாக கருதுவதை விட்டுவிட்டு தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே இருக்கக்கூடிய அந்த கரப்பான் பூச்சியை பிடிப்பதற்காக வேண்டி பால்பாத்திரத்திலிருந்து பால் உரியிலிருந்து சுவரை பார்க்க பாய்கின்றது. அது எப்படிப்பட்டது ஒரு தன்மை! இப்படிப்பட்ட தன்மைதான் இது என்று சொன்னார். இது என்றால் என்ன? போன குரட்பாக்கள்ல சொன்ன செய்தி, அதாவது திருவருள் பால் உரியின் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது எளிதாக அந்த பாலை பருக கருதாமல் தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே செல்லக்கூடிய கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. அது போன்ற தன்மைதான் இது என்று கூறினார்கள். இது என்பது என்ன என்றால், சென்ற குரட்பாக்களிலே தெரிவித்தார்களே, அதாவது வெள்ளத்துள் இருந்து கொண்டே தண்ணீரை பருகி தாகத்தை தணிக்க கருதாமல் சுத்தி வெள்ளம் தண்ணி பெருகி ஓடுது, அதுக்கு நடுவில் அவர் இருந்து கொண்டு ஐயோ தாகமா இருக்கிறதே என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லையே என்று சொல்வது போல, திருவருள் உள்ளும் இருக்கின்றது புறமும் இருக்கின்றது, ஆனால் அந்த திருவருளை உணர்வதற்கு இந்த உயிர்கள் கருதாமல் தமக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலக பற்றுகளிலேயே அவை பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்மை இப்படி தன்னோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற திருவருளை உயிர்கள் சிந்தித்து அனுபவிக்க கருதாமல், அந்த திருவருள் தரக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்க கருதாமல், உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு புறத்தே அந்நியமாய் இருக்கக்கூடிய உலக விடயங்களிலேயே பற்றுகொண்டு உயிர்கள் உழந்து வருகின்ற இந்த தன்மை எப்படி உள்ளதென்றால், பால்கலன் மேல் இருக்கின்ற அந்த பால் இருக்கின்ற அந்த பாத்திரத்தின் மேல் இருக்கின்ற பூனையானது எளிதாக அந்த பாலை அருந்த கருதாமல் தொலைவிலே சுவரில் இருக்கின்ற கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவுகின்ற அந்த செயல் போல உள்ளது என்று ஓமை மூலமாக கூறி ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதை பரபரப்பு இல்லாமல் கேட்க வேண்டும். நன்கு சிந்தித்து வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு ஒருவர் ஒரு கருத்தை கூறும் பொழுது நமக்கென்று நாம் வைத்திருக்கின்ற சிந்தனைகளை உடனடியாக எழுப்பாமல் அந்த கருத்தை அப்படியே வாங்கி அந்த கருத்தை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதனாலே அந்த பரபரப்பு இருந்ததென்றால் எதுவும் மனதிலே சென்று தங்காது, அந்த விஷயம் அப்படியே செவி வழியாக போயிடும். அதனாலதான் மணிவாசக பெருமானம் சொல்லும் பொழுது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வருக என்று சொன்னார்கள். அந்த வேகம், அந்த பரபரப்பு. அதை போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானம் சொல்லும் பொழுது ஒல்லையாரி உள்ளம் ஒன்றின் சொன்னார்கள். இந்த ஒல்லையாரி என்பது ஒல்லை என்பது என்ன? அந்த பரபரப்பு தான், வேகம் தான். அது இருந்தால் அதனால் நம்மால் இறை சிந்தனை அருட்சிந்தனை செய்ய முடியாது. ஆகவே முதலிலே நீங்க வேண்டியது பரபரப்பு. அந்த பரபரப்பை நீக்கிக் கொண்டு நாம் கூறுவதை மனம் பற்றி கேளுங்கள் என்று ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் உபதேசிக்கின்றார். அப்போ அந்த பூனையினுடைய செயல் எப்படிப்பட்டது? கரப்பான் பூச்சியை விட பால் தான் இனியது, நிறைய பல்கலாம். ஒரு கரப்பான் பூச்சியை அது பட்டுவதனாலே அதனுடைய பசி ஒன்றும் பெரிதாக தீரப்போவதில்லை, மேலும் அது அற்பமானது. மேலும் அந்த அற்பமான கரப்பான் பூச்சியை பெருமுயற்சி செய்து உரியிலிருந்து தாவி சுவற்றில் போய் மோதி பிடிக்க வேண்டியது. பிடிக்காம விட்டுவிட்டால் இந்த பூனை அந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்து சுவரில் முட்டியதுதான் பயன் என்று அதற்கு அது இழப்பாக முடியும். இல்ல சரியா போய் கரெக்டா பிடிச்சிட்டு அப்படின்னாலும் இந்த அற்ப பொருளை பிடிப்பதற்காக இவ்வளவு பிரயாசை செய்து அதை பிடித்ததனால்தான் என்ன சிறப்பு இருக்கின்றது. மேலும் எங்கிருந்து கொண்டாலும் தாவினா பரவாயில்ல, இனிய பால் இருக்கின்ற அந்த உரியிலிருந்து கொண்டு தாவி இந்த அற்ப சந்துவை பிடித்துதான் அது என்ன செய்ய போகின்றது. ஆனால் பூனை அப்படிப்பட்ட தன்மையோடு அது அந்த பூனை அப்படி தாவதற்கு காரணம் என்ன சிந்திக்கவில்லை. பரபரப்பு, அந்த கரப்பான் பூச்சியை பார்த்த உடனே அதுக்கு ஒரே பரபரப்பு, அதை பிடிக்கணும் அவ்வளவுதான், மத்த எல்லாத்தையும் மறந்து விட்டது. தான் எந்த இடத்துல இருக்கின்றோம், தனக்கு நெருக்கமாக எந்த பொருள் உள்ளது, அந்த பால் எவ்வளவு இனியது என்று அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அது கொண்டிருக்கின்ற பரபரப்பு கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவும்படி அதனை தூண்டுகின்றது. அதுபோல உலகப் பொருளிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற அந்த பரபரப்பான பற்று இருக்கின்றதே, அது இப்ப உள்ளவர்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றார்கள், இது பரபரப்பான உலகம் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை நம்மால் தான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் ஒரு வரியில அப்படி சுருக்கமாக சொல்லி கொடுத்துருங்க, ஏன்னா பரபரப்பான உலகம், அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி பரபரப்பாக என்னதான் செய்கின்றார்கள்? அப்படி பரபரப்பாக எல்லாரும் எப்போதும் தொழில்பட்டுக் கொண்டே இருந்தால் தொழில் வளம் எவ்வளவு பெருகியிருக்க வேண்டும்? இத்தனை பொழுதுபோக்கு சாதனங்கள் இன்றைய உலகத்திலே இருக்க முடியாது, அப்படி வரவரப்பான உலகத்தில். ஆனால் மிக அதிகமாகவே கழிக்கை சாதனங்கள் இருக்கின்றன, அவை இன்னும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயங்களை, உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை என்பதைத்தான் இன்னொரு மாதிரியாக பரபரப்பு என்று சொல்கின்றார்கள். ஆகையினாலே அந்த பரபரப்பே முதலில் கூடாது என்று நம்மளுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகின்றார். எதையும் சிந்தித்து கேட்டால் உண்மை விளங்கும் என்று சொல்லி மிக அருமையாக இந்த 9வது குரட்பாவிலே சொன்ன ஆசிரியர் இறுதி குரட்பாவிலே தெரிவிக்கின்றார், உயிரானது இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு இனி நாம் அருளை பற்றி சிந்தித்து அருளை சார்வோம். ஏன்னா அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பருவெருமான் சொன்னது போல, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மணிவாசல் பெருமாள் சொன்னது போல, அவன் அருளின் துணையின்றி நம்மால் அவனை அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய பொறிகள் துணை செய்ய மாட்டா, கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோர், நம்முடைய அந்த கரணங்கள் துணை செய்ய மாட்டா, கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமிரற்றன் கரைமிடற்றன், சித்தமும் செல்லா சேற்றியோன் காண்க, இவையெல்லாம் திருவாசகம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், இது வந்து பெரிய புராணம். ஆகவே உணர்வதற்கும் மனதால் உணர்வதற்கும் வாக்குகளால் ஓதுவதற்கும் அரிய பொருள். அப்ப அவனை எப்படித்தான் அறிவது? அரியவன் சொல்லி முதலடியில சொல்லிட்டாரே, அந்த முதலடியோடு அந்த பாட்டை விட்டுவிடவில்லை. ஈச்சடியில் எப்படி முடிக்கின்றார்? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்படி என்பது இறைவனுடைய திருவடி, இறைவி அதாவது உமையன்னையார். ஒரு பாகத்திலே சிவபெருமானுக்கு ஒரு பாகத்திலே உமையன்னையார் இருக்கின்றார். அந்த பார்வதேவியாருடைய திருவடி சிலம்படிந்த திருவடி, பார்வதேவியா தான் அருள் சக்தி. அந்த அருளின் துணை கொண்டு அவனை அறிய முடியும். மனவாக்குகளால் உணர்ந்து ஓதுவதற்கு அடிவனாக அவன் இருந்தாலும் அவன் அருளாலே அவனை உணர முடியும் என்று எப்படி உணர முடியாது என்பதை முதலடியிலே கூறிய சேர்க்கிறார்கள். அப்படியானால் எப்படி உணர்வது என்பதை ஈற்றடியிலே தெரிவித்திருக்கின்றார்கள். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆகையினாலே அந்த திருவருளை நாம் தாரமாக கொண்டால் சிவபெருமானை அறியலாம். ஆகையினாலே அந்த அருளை நாம் சார்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை செய்ய வேண்டும். இது ஒரு வேலை இருக்கின்றது, அது மிகச்சிறந்த வேலை என்று நாம் அறிந்து கொண்டால் அப்போ அந்த வேலைக்கு நாம் சேர்வதற்கு என்ன தகுதி நமக்கு எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போம். என்ன படிப்பு படித்து என்ன சர்டிபிகேட் வாங்கினால் அந்த வேலையை சார முடியும் நினைப்போம். நேர போய் யாரும் இந்த வேலை சேர்ந்ததாம இதனை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போவதற்கு முன்னகூட்டியே இதை விசாரிப்போம், அதுக்குள்ள தகுதி என்ன, அது எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற வேண்டும், வேறு ஏதாவது ட்ரைனிங் இருக்கிறதா, அதை எப்படி எடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் உடனே கேட்ப முடிய நேரம் அந்த வேலை போய் எனக்கு சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்ச காலம் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையற்ற இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய சாதாரண பயன்களுக்கே நாம வந்து இப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும் என்று இருந்தால், எதை பெற்றுவிட்டால் மேலே பெறுவதற்கு எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட மேலான சிவப்பேற்றினை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த நிலையிலேயே நாம் அதை பெற வேண்டும் என்று கருதுவது முறை என்று. ஆகையினாலே அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த உபாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தீக்கை பெறுதல், சிவாலய தரிசனம் செய்தல், அங்கு ஆலயத்தில் தொண்டு செய்தல், திருமுறைகள் பாராயணம் செய்தல், சாத்திரங்களை பாடம் கேட்டல், சிந்தித்தல் போன்ற இப்படி சிவசிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொண்டால்தான் அருட்சார்வுக்கு நமக்கு வழி கிடைக்கும், படிப்படியாக வழி கிடைக்கும். இதில் முன்னேறி நாம் வந்தோம் என்றால் சிவபெருமானுக்கு நன்றாக தெரியும் எப்போது இவருக்கு திருவருளை தந்து ஆட்கொள்வது என்று தெரியும். அப்போ பெரிய ஞானிகளை எல்லாம் ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் எழுந்தருள்வார். ஆகவே அந்த முயற்சிகளை இன்று வரை மேற்கொள்ளாத உயிர்கள் சிவபெருமானுக்கு உடலால் செய்கின்ற வழிபாடாகிய சிவாலயத்தை பெருக்குதல், அதனை மெழுகுதல், திருநந்தவனத்திலே பூக்களை பறித்து எம்பெருமானுக்கு மாலைகளை தொடுத்தல், எம்பெருமானுக்கு தேவார திருமலைகளாலே தோத்திரங்களை சொல்லி வணங்குதல், அங்கே வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை செய்தல் போன்ற இன்னொரு என்ன சிவபுண்ணிய செயல்களை இதுநாள் வரையும் மேற்கொள்ளாத உயிரானது எனக்கு ஞானம் வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்று அது பேசி வருமே என்றால், கருதி வருமே என்றால் அதற்கு வீடு வேறு மிகை என்று கூறினார். மிகைனா என்ன? அதனுடைய தகுதிக்கு அதிகம்னு அர்த்தம். சாதாரண கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ளாத ஒருவன் வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும், உடனடியாக ஆகணும், அல்லது கூடிய சீக்கிரத்தில் ஆகணும் அப்படின்னு சொன்னா பெரியவர் என்ன சொல்வார்கள்? உன்னுடைய தகுதிக்கு இது சரி என்று. அது ஒண்ணு. அதாவது அவனை வந்து அங்க வந்து என்ன பண்ணல, டிஸ்கரேஜ் பண்றன்னு சொல்றாங்களே, அவன் மனதன் மனம் தளரும்படி சொல்லவில்லை. அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கின்றார். அப்ப அதற்கு என்ன பண்ண வேண்டும், அவன் அதற்குரிய அடிப்படை கல்வி தகுதியை முதலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அதற்குரிய நுழைவுத் தேர்வுக்கு அவன் தயார் செய்ய வேண்டும். அதுக்கு என்னெல்லாமோ படிக்கணும், அதுக்கு பல படிமுறைகளிலே நுழைவுத் தேர்வுகள் வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும். கடந்து வந்தால் அந்த தேர்வுகளிலே வாங்கிய மதிப்பெண் அடிப்படையிலே அவனுக்கு அந்த கலெக்டர் உத்தியோகம் கொடுக்க முடிந்தால் கொடுப்பார்கள். இப்படி அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, குறிப்பிட்ட காலம் தான். அப்படி ஒரு கொஞ்ச காலம் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதவிகளையும் செல்வங்களையும் பெறுவதற்கே நாம வந்து அதற்கு உரிய முயற்சிகளில் ஈடுபட்டால்தான் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது, அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு போனா என்ன செய்ய முடியும், அந்த பதவியை நிர்வாகம் செய்ய முடியாது. தேர்வு எதுக்காக வைத்திருக்கின்றார்கள், அந்த பதவியை நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன அறிவுத்திறன் வேண்டுமோ செயல்திறன் வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய வகையில் தானே தேர்வு வைத்திருக்கின்றார்கள். அதுபோல வீடு வேறு வேண்டும் என்று அடியன் கருதினால், வீடு வேறு என்பது என்ன, சிவசிந்தனையிலேயே சிவபெருமானோடு லயித்து சிவத்தையே அனுபவித்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுதல். சிவத்தையும் பெறுதல், மற்றவற்றையும் பெறுதல் இல்ல, சிவத்தை மட்டுமே பெற்று மற்றவற்றை விட்டால்தான் சிவத்தையே பெற முடியும். அதனாலதான் பேரு வீடு வைக்கிற வீடு பேரு வைத்தார்கள். வீடு முதல்ல இந்த பாசச்சார்பில் இருந்து விடுதலை, மும்மலங்களிலிருந்து நீக்கம் நீங்கினால்தான் அங்க வந்து சிவச்சார்பு கிடைக்கும். அதான் வீடு பேரு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முத்தி நிலையிலே அது நிலையாக இருக்கக்கூடிய நிலை, அது வந்து மாறக்கூடியது அன்று. முத்தின்னா அப்புறம் மீட்சியே கிடையாது, லைத்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலை நான் வைத்து பெறாமலே நானும் வீடு பெற வேண்டும் என்று கருதினால் அது என்னுடைய தகுதிக்கு பொருந்தாது, அது உனக்கு மிகையப்பா என்று சொன்னார். ஏன்னா இற்றை நாள் வரை நீ என்ன பண்ணல, திருவருளை சார்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. சிவாலய வழிபாடு, சிவசிந்தனை, திருமுறை பாராயணம், சாத்திர சிந்தனை, சிவ பூஜை எடுத்துக்கொண்டு வழிபடுதல், அப்புறம் அதே பூசை, அதே பூசையினே அகத்திலே உள்ளே ஏற்றக்கூடிய வல்லமையை பெறுதல், அந்த அகப்பூசையாகிய யோகத்தையும் நாம முற்றுவிச்சிட்டோம்னா புறத்தே சிவனை வழிபடுகின்றோம், உள்ளும் சிவனை வழிபடுகின்றோம். அதுக்கப்புறம் நான் சுவாமி நமக்கு முத்தி கொடுக்க வேண்டியதா சுவாமிக்கு வேற, அதுல அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், தாமதிக்கவே மாட்டார். அவர் இன்னமா அடியனுக்கு முத்தி வழங்கவில்லை என்றால் அந்த தகுதி இல்லாதனால் வழங்கவில்லை. தகுதி வந்துவிட்டது என்று சுவாமி தான் முடிவு செய்யணும், நமக்கு தெரியாது. உடலுக்கு வருத நோயே எந்த அளவு இருக்குன்னு டாக்டர் தான் முடிவு செய்யணும், நம்ம உடம்பு பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பேரறிவுடைய சிவபெருமானுக்கு நம்மை பற்றி தெரியுமா, நம்ம பத்தி நமக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேண்டாத காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அதை செய்வேன் இன்னைக்கு நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒன்று செய்வேன், நாளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று செய்வேன். தரம் தாழ்ந்து விடுது. அப்படி ஒரு நிலையற்ற நிலையிலே உயிர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், இந்த உயிர்களை எப்படி நாம் வந்து வளர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். குழந்தை ரொம்ப அடம்பிடிச்சுன்னா நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அதுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மாதிரிதான் உயிர்கள் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த கைவளை என்று சொன்னாங்க. ஆகையினாலே அந்த திரோதான சக்தியாகிய உமையனாருக்கு தான் தெரியும். ஆகையினாலே அந்த தகுதிகளை நாம் இன்று வரை பெறாமல் இருந்து கொண்டு நம்மோடு எந்த பொருளோடு பழகாமல், நம்மளோடு கலந்திருக்கின்ற அந்த அருளோடு இன்று வரை பழகாமல், பழகுதெல்லாம் என்ன உள்ள அருள் இருக்கு என்பதை தேவாரத்தின் மூலம் ஓதினால் உணரலாம். நமக்கு திருவருள் நமக்கு பல உண்மைகளை உணர்த்தும், நம்மை வளர்க்கும். அது திருமுறை பாராயணம் பண்ணுவதால் உணர முடியும், சிவாலய தரிசனம் பண்ணுவதால் உணர முடியும். நித்தியம் சிவாலய தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு வச்சா ஒரு தடை வந்தா திருவருளே அதை நீக்கும். அந்த மாதிரி குறிப்புகளாலே திருவருளை உணர முடியும். ஆன்மீகத்திலே பழகுவர்களுக்கு அருளை அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் தான் இருப்பதை காட்டிக் கொடுக்கும், உணர்த்தும். அதுதான் அருளோடு பழகி வருதல். அப்படிப்பட்ட பழக்கம் கூட அருளோடு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் வீடு பேர வேண்டும் என்று உடனடியாக விரும்பினால் அது மிகை அதிகப்படியான ஆசை. ஆகையினாலே திருவருளை சார வேண்டும் என்று இத்தனை பாடல்களை வலியுறுத்தினேனே, உடனடியாக திருவருளை சார்ந்துவிட முடியாது, அது படிப்படியாக சார வேண்டும். அதற்குரிய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டினை செய்ய வேண்டும். புற வழிபாடு வந்துதான் அக வழிபாடு வர முடியும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு ஆலயங்களை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. நமக்கா சாத்திரங்களை பார்த்தா சொல்லுது, சீவன் முத்தர்களுக்கே என்ன சொல்லுது, சதாகாலமும் சாத்திரம் படித்துக் கொண்டிருங்கள், சதாகாலமும் நீங்க சாத்திரங்களை சித்தியுங்கள் அப்படின்னு கூட சொல்லல. அடியார்களை வழிபடுங்கள், ஆலயத்தை வழிபடுங்கள் சொல்லி மாலர நேயம் அழிந்து, சாத்திரமே சொல்லுதல், மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணனத்தோளுமே. சீவன் முத்தர்களுக்கு யாருக்கு எது இலக்கோ எது லட்சியமோ அந்த முத்தியையே பெற்றுவிட்டவர்களுக்கு. ஆனா பெற்ற பிறகும் அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கும். அது வந்து முன்னாலே நீங்காது பின்னாலே நீங்காது, அந்த நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இவர்கள் இந்த உடம்புல இருக்கிற உயிர் சிவச்சார்பு கொண்டு விட்டது, ஆனா உடம்பு இருக்கின்றது. அப்படி உடம்போடு இருக்கும் வரை அவர்களே சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும், அடியாரை பேண வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் வந்து நாம் அந்த விடுதியை பெறவில்லை. அவர்கள் பெற்ற அந்த விடுதியை முக்கியம் நாம பெறவில்லை. நாம வந்து கண்டிய கட்டாயம் அதை செய்ய வேண்டும். ஆகவே உள்ளும் புறமும் அகமும் அகப்பூசை புறப்பூசை ரெண்டையும் முடித்து முற்றுவித்து முத்தி பெற்றவர்களே வந்து புற வழிபாடாகிய ஆலயத்தை விடக்கூடாது என்று சொன்னால் நாம எந்த அக வழிபாட்டிற்கு போய் ஆலயத்தை நாம விடத்தக்க நிலையில இருக்கின்றோம்? இன்னும் சாதாரண உலகியல் உவமையில வச்சு நாம இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கணக்கை வந்து அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஒருத்த மனசால போட்டு விட சொல்லியிருந்தான் அப்படின்னா அவன் பல முறை என்ன செய்திருக்க வேண்டும், அந்த கணக்கை வந்து நோட்ல எழுதி எழுதி அதை போட்டு போட்டு பழகிருக்கணும். முதல்ல அடிச்சு அடிச்சு போட்டிருப்பான், அப்புறம் திருத்தமா போட்டிருப்பான், அத மாதிரி மாடல்ல பல கணக்குகள் போட்டிருப்பான். அப்ப அது உனக்கு நல்ல பயிற்சியாகி மனதில் பதிந்து விட்டது. எனவே ஒரு 20-21 கணக்கு சொல்லும் போது மனதாலே போடும், ஒரு வெளி பயிற்சி இல்லாமல் உள்ள பயிற்சி வராது. ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலும் யோகம் அக வழிபாடு என்பதெல்லாம் சொல்லாமல் இல்லை, இதுல சொல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் படிமுறை புற வழிபாடு அதிலே பயின்றால்தான் அக வழிபாடு வரும் என்பதை நாம் உலகியல் வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே நாம் யாரை பற்றி நினைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நாம ஆலையே பொறுத்தரை பார்க்கல, அவரை பத்தி ஏதோ ரெண்டு செய்திகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி நினை அப்படின்னா அது நமக்கு எளிதா? நம்மோடு நன்றாக நாம வெளியில பார்த்து பழகியவர்களை பத்தி நினைப்பது நமக்கு எளிதா? யாரை பற்றி நீண்ட நேரம் நான் நினைக்க முடியும்? இவ்வாறு உலகியலேயே நாம் பல உண்மைகள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே புற வழிபாடு சீவன்முத்தருக்கே அவசியம் என்று சொல்ல இருக்கும் பொழுது நமக்கும் அவசியம்தான். அது சைவத்திலே சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புற வழிபாடு அது சரியை பிரியை என்று வருகின்றது, அப்புறம் அக வழிபாடு யோகம், அப்புறம் தான் ஞானம். யோகத்தை விட மேலானது ஞானம். அது அகம் புறங்கிற பேதம் இன்றி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மாவும் இரண்டர கலந்து விட்டது, புத்தி அடைந்து விட்டது, அதான் ஞானம். அந்த ஞானிக்கு கூட என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால் புற வழிபாடு வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கணும். அப்ப சித்தியார் என்ற சாத்திரம் சொல்கின்றது, சிவஞான சித்தியார் சொல்கின்றது, சரியை ஏற்றுபவன் சரியைக்கு மட்டும் உரிய, கிரியை ஏற்றுபவன் இருக்கின்றானே அவன் கிரியைக்கு மட்டுமல்ல, கிரியை சரியை ரெண்டுக்கும் உரிய. யோகம் அதை கிரியை முடிச்சு யோகத்தை பயில்பவன், யோகம் கிரியை சரியை மூன்றிற்கும் உரியவன், அதையும் கடந்த ஞானியா இருப்பவன் நாளுக்குமே உரியவன் என்று சித்தியார் சொல்கின்றார். அவன் நாளையுமே செய்ய வேண்டும், அப்ப அவன் ஆலயத்தையும் வழிபட வேண்டும், அதையும் வகுத்து சொல்கின்றது அந்த நூலிலே நாம் அந்த செய்தியை அறிந்து கொள்ளலாம் என்று இயல்பு பற்றி இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த இரண்டு குரட்பாக்களை பார்த்த அளவிலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த இறுதி குரட்பாவிலே இற்றை வரை எய்ந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடும் மிகை, வெற்றுயிர் சொல்லிட்டார், வழிபாடு செய்யாத உயிரை வெற்றுயிர் சொல்றோம் இல்லையா, வெறும் அழியா அப்படின்னு என்ன ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம். உள்ளே கலந்திருக்கின்ற அந்த அருளை சிந்திக்காமல், சோத்திரங்களை பாராயணம் செய்யாமல், வழிபாடு செய்யாமல் இருக்கின்ற உயிர் வெற்றுயிர், அது வீடு வேறு கருத நினைப்பது, வீடு வேறு பெற நினைப்பது மிகையாகும் என்று தெரிவிக்கின்றார். இனி அடுத்த அதிகாரம் அருள் உருநிலை என்று இருக்கின்றது, அதுவும் அருளை பற்றி தான் சொல்கின்றது என்பதை நாம் தலைப்பில் இருந்தே உணரலாம். இதுவரை பார்த்தது 4 அதிகாரம், அது அருளது நிலை, இது அருள் உருநிலை. அருளது நிலைனா என்னன்னா அருளுடைய நிலைதான். அருளது அது என்பது பகுதி பொருள் விதி, அது அருள்ங்கிற பொருளை தான் தருது. அருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கினார். இந்த 5 அதிகாரத்தில் பாருங்க, அருள் உருநிலை உருன்னு போட்டார். உருன்னா என்ன, உருவம் வடிவம். அப்போ திருவருளுக்கு நாம வந்து வடிவம் நம்மால் அதனுடைய வடிவத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அது எங்கும் பரவி இருக்கின்ற சிவசக்தி என்றுதான் நாம் சொல்கின்றோம். அதை ஒரு வடிவத்தோடு நாம் பார்க்கின்ற நிலையிலே இல்லை உலகப் பொருள்களைப் போல. ஆனால் அந்த திருவருளும் கூட வடிவம் கொண்டு எழுந்தருளும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமாக இந்த அதிகாரம் இருப்பதனாலே இதை அருள் உருநிலை என்று சொல்ல, அருளானது உருக்கொண்டு வரக்கூடிய நிலை. அருள் உருக்கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அது என்ன, அருள் உருக்கொண்டு வருதுன்னா அது எப்படி, திருவருள் ஒரு வடிவத்தோடு இருக்கின்றதா, அது எப்படி தெரியவில்லையே என்று சொன்னால் அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள், திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலைதான் குரு என்று சொல்கின்றார். மிகச் சிறப்பானது. ஏன்னா திருவருள் என்ன செய்யும், ஆணவ இருளை நீக்கும், சிவ ஒளியை பெருக்கும். அதான திருவருளுடைய வேலை, குரு செய்வதும் அதுதான் என்று சொல்கின்றார்கள் சாஸ்திரங்களிலே. வேதத்திலே இந்த குரு என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இது சமஸ்கிருத சொல் குரு என்பது. இதற்கு விளக்கம் உபனிடத்திலே உள்ளது. கு என்ற அந்த ஒளிக்கு ஒரு பொருள், ரூ என்ற ஒளிக்கு ஒரு பொருள். குசத்த ஸ்வந்தகார சியாத், கு என்ற சத்தம், கு சத்தம் அந்தகார சியாத், அந்தகாரத்தை குறிக்கின்றது. அந்தகாரம் என்றால் என்ன, பேரிருள், சாதாரண இருள் இல்ல, பேரிருள். அந்த பேரிருளைத்தான் அந்தகாரம் சொல்வார்கள். அந்த கு என்ற ஒளியானது அந்தகாரமாகிய பேரிருளை குறிக்கின்றது. ரிசத்த ஸ்தன் நிரோதக, அந்த ரூ என்ற சத்தம் இருக்கின்றதே, நிரோதக அதன் நீக்கத்தை குறிக்கின்றது. எனவே பேரிருளை நீக்குதல் என்றால் என்ன, நம்முடைய அறியாமையை நீக்குதல். ஒரு அறியாமை ஒரு தடை இருக்கின்றது. அதனாலதான் இறைவன் இறைவன் நாம பிறந்ததிலிருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம். இன்று காலம் அவனை அறிய முடியவில்லை, அது பற்றியே அவன் இல்லைன்னு சொல்லுகின்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன் அறிய முடியவில்லை, இறைவன் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான, சரி அறிவதற்கு அறிவியா, அங்க எல்லாராலையும் போக முடியாதுன்றான். எல்லா இடத்திலும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான், நீக்கவரன் நிறைந்திருக்கின்றான். எப்பமாவது இப்படி உள்ளும் புறமும் இல்ல, எப்போதுமே உள்ளும் புறமுமாக நீக்கவரன் நிறைந்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த இறைவனை, அந்த சிவபிரானை அறிய முடியவில்லை என்றால் ஒரு தடை நம்மை அவனை அறிய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமை இருக்கின்றதே, அந்த அறிய முடியாமை, அந்த அறியாமையை, அந்த அறியாமையை தான் இங்க அந்தகாரம் பேரிருள் சொன்னார். நம்மளை சுத்தி பல பொருள்கள் இருக்கு, ஆனா அறிய முடியலன்னா என்ன, அந்த இருட்டு வந்து மறைத்திருக்கின்றது. எப்படி அந்த இருட்டை நீக்கி வெளிச்சம் தந்து பொருள்களை காட்டு, அந்த கதிரவன் ஒளி காட்டுகின்றதோ, அதுபோல இறை ஒளியாகிய இந்த சிவ ஒளி, திருவருள் ஒளி, ஆணவமாகிய அந்த அந்தகாரத்தை காரிருளை நீக்கி வெளிச்சம் தந்து, ஞானமாகிய வெளிச்சத்தை தந்து, சிவமாகிய மேலான பொருளை காட்டுகின்றது.